بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. سروبغلم ايه غريبن الله رونك ورتاكتم صلواتم سلامم கருணை நபி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும், அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர், அன்னவர் வழிநடக்கக்கூடிய அனைத்து பேரினர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த இடத்தில் வாரம் விட்டு வாரம் கண்மணி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றின் சில துளிகளை கற்றறிந்து வருகின்றோம். அவைகளை எங்களுடைய வாழ்க்கையின் முன்னோடிகளாக எடுத்து, முன்மாதிரிகளாக எடுத்து நடப்பதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட்டு வருகின்றோம். வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த சிறிய முயற்சியை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. நாம் இறுதியாக கடந்த அமர்வுலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் ஆரம்ப கட்டம், அந்த பயணத்துடைய ஆரம்பம் எத்தகைய சிரமங்களை கொண்டதாக அமையப்பட்டிருந்தது, அதே நேரத்தில் நபி அவர்கள் மிக துல்லியமாக, மிக நுணுக்கமாக அதற்கான திட்டத்தை வகுத்து அந்த பயணத்தை நபி அவர்கள் ஆரம்பித்து, சௌரனும் குகையிலே 3 இரவுகளை கழித்து, அடுத்த கட்டமாக மதீனாவை நோக்கி நபி அவர்கள் நகர்ந்து, முதற்கட்டமாக குபா என்று சொல்லக்கூடிய, இன்று மஸ்ஜிது குபா அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே நபி அவர்கள் வந்திறங்கி, குபா எனும் அந்த பள்ளியை நபி அவர்கள் நிறுவுகின்றார்கள். அது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், நபி அவர்களுடைய அந்த நுபுவத்துக்கு பின்னால் 14வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதத்துடைய பிறை 8வது நாள் திங்கட்கிழமை, அப்படியான ஒரு நாளில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவை வந்தடைகின்றார்கள். அது சரியாக கிறித்து ஆண்டு 622 செப்டம்பர் மாதம் 23 திகதிக்கு நேர்படக்கூடியதாக இருந்தது. இந்த அடிப்படையில் இந்த நாளை பார்க்கக்கூடிய நேரத்தில், சரியாக இந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53 வருடங்கள் பரிபூர்ணமாகி இருந்தது. அவர்கள் பிறந்ததிலே இருந்து 53 வருடங்கள் நபி அவர்களுக்கு பரிபூர்ணமாகி இருந்தது. அந்த நாளில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவை வந்தடைகின்றார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுலே இருந்து வெளியேறி மதீனாவை நோக்கி அவர்களுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தி மதீனா வாசிகளுக்கு கேள்விப்பட்ட நாளிலே இருந்து, மதீனாவுலே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த கற்கள் நிறைந்திருந்த ஒரு இடம், அந்த ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று மதீனா வாசிகள் நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து வருவார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து சென்றே அவர்கள் சூரியனுடைய வெயில் படும் வரைக்கும், உச்சி வெயில் படும் வரைக்கும் அவர்கள் அந்த இடத்திலே நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து விட்டு திரும்பி வருவார்கள். ஒரு நாள் தினம் இப்படியாக அந்த மதீனா வாசிகள் நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்திருந்து தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிய நேரத்திலே, அந்த நேரத்திலே ஒரு யூதர் அவருடைய கோட்டையில இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக வெளியே எட்டி பார்த்த நேரத்தில், நபி அவர்களும் அபூபக்கரும் அந்த ஏனைய 2 தோழர்களும் அப்படியே வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக அவர்களுடைய அந்த ஒட்டகங்களிலே வந்து கொண்டிருப்பதை கண்டு அந்த யூதர் சொல்லுகின்றார், யா மஅஷர் அல் அரப், அரபுகளே, உங்களுடைய பாக்கியம், எந்த பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த பாக்கியம் இதோ உங்களை வந்தடைந்து விட்டது என்ற செய்தியை அந்த யூதர் தான் முதலாவது அந்த மதீனா வாசிகளுக்கு தெரியப்படுத்துகின்றார். அந்த செய்தி கேள்விப்பட்டதும் மதீனா வாசிகள், அவர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக, அரபியர்களிடத்திலே பழங்காலத்திலே ஒரு முறை இருந்ததே, தங்களுடைய ஒரு விருந்தாளி அல்லது ஒரு வணிக கூட்டம் அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி யாராவது ஒரு கூட்டத்தை சந்திப்பதாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய ஆயுதங்களை சுமந்து செல்வார்கள். அப்படியாக அவர்கள் அந்த ஆயுதங்களை அணிந்தவர்களாக நபி அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி அந்த ஹர்ரா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்கின்றார்கள். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆதிலே சொல்லுகின்றார்கள், நபி அவர்களுடைய வருகையை கேட்ட அந்த தோழர்கள் என்ன செய்கின்றார்கள், தக்பீர் முழக்கத்தினால் மதீனாவை அப்படியே குலுங்குகின்றது. மிகப்பெரிய தக்பீர் முழக்கத்துடன் பனு அம்ரு இப்னு அவ்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களுடைய அவர்களுடைய இருப்பிடங்கள் இருந்த இடத்திலேதான் நபி அவர்கள் ஆரம்பமாக வந்திறங்கினார்கள். ஆகவே அந்த இடத்திலே தக்பீர் முழக்கம் மிகப்பெரிய சத்தமாக மிகப்பெரிய ஆரவாரத்துடன் அந்த தோழர்கள் நபி அவர்களை வரவேற்பதற்கு முன்வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மிக அமைதியாக மிக பணிவாகத்தான் நபி அவர்கள் அந்த குபாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே வஹீம் இறங்கிக் கொண்டிருக்கின்றவர்களே, இந்த காட்சியை நாங்கள் கற்பனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், கொஞ்சம் நாங்கள் கற்பனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மலைப்பகுதிகளிலே மக்காவுடைய அந்த பாலைவனத்திலே விரட்டி அடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலையிலே நபி அவர்கள் மிக பெரும் ஒரு பலவீனமான நிலையிலே இருந்த அந்த காலம் தலைகீழாக மாறி நபி அவர்களுடைய வருகைக்காக வேண்டி பல நாட்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை குறுகிய காலத்திலே அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுக்கின்றான் நபி அவர்களுக்கு. ஆகவே இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அவர்களே சத்தியத்தின் பாதை இருக்கின்றதே, ஏகத்துவத்தின் வழி இருக்கின்றதே, இவைகள் எதுவுமே மலர்த்துவப்பட்டதாக இருக்க மாட்டாது. தியாகங்களுடைய பின்னணியில் தான், தியாகங்களுக்கு பின்னால் தான் இந்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் சுமாராக 13 வருட காலமாக அவர்களுடைய பிரச்சார பணியிலே சொல்லனா துன்பங்களை எல்லாம் அவர்கள் சகித்து அவைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து விட்டு வெற்றியின் முதற்கட்டமாக தங்களுடைய அந்த பிரச்சார பணியின் கேந்திர ஸ்தலத்தை மதீனா நகருக்கு நபி அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த கட்டம், அந்த நிகழ்வை பாருங்கள். தோழர்கள் அறிவிக்கின்றார்கள், அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்ததை அவர்கள் எப்பொழுது சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் மரணித்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள், மா ரஐது யௌமன் கத் கான அஹ்ஸன வலா அத்வா மின் யௌமின் தஹல அலைனா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாள் இருக்கின்றதே, அந்த நாள் போன்று ஒரு பிரகாசமான ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டதே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அழகான நாளை நாங்கள் கண்டதே கிடையாது. திருமிதியுடைய அறிவிப்பிலே வருகின்றது, அபா அலஹு குல்லு ஷை, மதீனாவுடைய ஒவ்வொரு பகுதியும் நபி அவர்களுடைய வருகையை வைத்து பிரகாசம் அளித்தது. அப்படியான ஒரு குதூகலி, அப்படியான ஒரு பூரிப்பு, அப்படியான ஒரு சந்தோஷம், ஏன் அந்த நேர்வழியின் ஒளிவிளக்கு நம்மை நோக்கி வந்திருக்கின்றது. சத்தியத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த மகான், அந்த மாமனிதர் எங்களை நோக்கி வந்திருக்கின்றார் என்ற பூரிப்பினால் நபித்தோழர்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷ கலைப்பிலே, அந்த சந்தோஷத்திலே அவர்கள் திளைத்து நின்றார்கள். பல நாட்கள் எதிர்பார்த்திருந்த அந்த இறை தூதர் தங்களுடன் வந்து இணைந்து கொண்டார்களே என்ற சந்தோஷத்தினால் முழு மதீனாவுமே எப்படி இருந்தது, ஒளிமயமாகத்தான் இருந்தது என்று சொல்லிவிட்டு அதற்கு நேர்மாற்றமான ஒரு நிகழ்வையும் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் எங்களை விட்டு பிரிந்த நாள் இருக்கின்றது, அது போன்ற ஒரு இருள்மயமான ஒரு நாள், ஒரு சோகமயமான ஒரு நாள், ஒரு இழிவான, ஒரு கேவலமான, எங்களுக்கு கவலைக்குரிய ஒரு நாளை மதீனாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்ததே இல்லை. அபுலமலஹு குல்லு ஷை, அனைத்துமே அப்படியே பிரகாசமான அந்த நகரம், அந்த ஊர் அப்படியே சோகமயமாக அப்படியே இருந்ததாகத்தான் எங்களுக்கு இருந்தது. நபி அவர்களை நாங்கள் ஜனாசாவை அவர்களுடைய கபரிலே வைத்துவிட்டு எங்களுடைய கைகளை நாங்கள் தட்டுவதற்கு முன்னால் எங்களையே நாங்கள் மறந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ், இந்த இரண்டு நிகழ்வுகளையும் எடுத்து பாருங்கள் சோகளை, நபி அவர்களுடைய வருகையை எப்படி சித்தரிக்கின்றார்கள். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமிக்க ஒரு நாளாக அன்றைய தினம் இருந்திருக்கும். ஆகவே அந்த தோழர்கள் நபி அவர்களை மிக அழகாக வரவேற்றார்கள். வஹி இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய வருகை சரியானதுதான், நபி அவர்கள் எடுத்த முடிவு வஹியை அடிப்படையாக வைத்துத்தான் எடுத்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தும் விதமாக அந்த சூரத்து தஹ்ரீமுடைய வசனத்தை இறக்குகின்றான், இன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வஜிப்ரீல் வஸாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகது பஅத தாலிக ظهير ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வஜிப்ரீல் வஸாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகது பஅத தாலிக ظهير. அந்த நபியுடைய பொறுப்பாளர் யார்? அல்லாஹ் அந்த நபிக்கு பொறுப்பாளனாக இருக்கின்றான், அந்த நபியை பொறுப்பேற்ற பாதுகாவலனாக இருக்கின்றான். அதே போன்று மாணவ தலைவர் ஜிப்ரீலும் நபியுடைய பொறுப்பாளராக இருக்கின்றார். வஸாலிஹுல் முஃமினீன் மூமின்களிலே நல்லவர்களும் நபிக்கு பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். வல் மலாஇகத்து பஅதா தாலிகா ஸஹீர், அத்துடன் இணைந்து மலக்குமார்களும் நபியுடைய பொறுப்பாளர்களாக, நபியை பொறுப்பேற்ற நபிக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அந்த நற்செய்தி அல்லாஹு தஆலா இறக்க அந்த வசனம் இறங்குகின்றதை நபி அவர்கள் அப்படியே குபா அந்த நகரத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் மேலும் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முதலாவதாக இறங்குகின்றார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே பனு அம்ர் இப்னு அவ்ஃப் கூட்டத்தினர்களுடைய அவர்களுடைய இருப்பிடங்களிலே, அவர்களுடைய ஊரிலே தான், அந்த கிராமத்திலே தான் முதலாவது நபி அவர்கள் இறங்குகின்றார்கள். அது சரியாக ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஒரு திங்கட்கிழமை நாளாக இருந்தது. மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் ஒன்றாகத்தான் அங்கே வருகின்றார்கள். நபியை ஏற்கனவே அறியாதவர்கள், அபூபக்கர் தான் தோற்றத்திலே ஏற்கனவே சொன்னதை போன்றே வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்திலும், நபி அவர்கள் ஒரு வாலிப தோற்றத்திலும் தான் இருந்தார்கள். அப்ப வந்தவங்க எல்லாம் யார வெல்கம் பண்ணாங்க? அபூபக்கர் தான் வெல்கம் பண்றாங்க. நபியை தெரியாதவர்கள், நபியை பாருங்க சோர்களே, நபி அவர்களுடைய பணிவு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியுடன், அவ்வளவு பெரிய வரவேற்புடன் வருகின்றார்கள். வரவேற்கப்படக்கூடியவர் யார் என்பது கூட மதீனா வாசிகளிலே சிலர்களுக்கு தெரியாத ஒரு நிலை என்று சொன்னால், நபி அவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு சபையில் இருந்தாலும், எந்த ஒரு கூட்டத்தோடு இருந்தாலும், தான் அந்த கூட்டத்திலே இருந்து வேறுபட்டவராக இருக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை சொர்களே. அவர்கள் மக்களுடன் இரண்டர கலந்துதான் இருப்பார்கள், வேறுபட்டு இருக்க மாட்டார்கள். சபைக்குள்ளே நுழைந்தவர்கள் கேட்பார்கள், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத் என்று கேட்பார்கள். மஸ்ஜித் நபவியிலே நபி அவர்கள் சஹாபாக்களுடன் விட்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு விடயத்தை கேட்பதற்காக நாட்டு புறங்களில் இருந்து சில மனிதர்கள் வருவார்கள். வந்த நேரத்திலே கேட்பார்கள், ஐயுக்கும் முஹம்மத், உங்கள முஹம்மத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி யாரே? நபியை சரியாக இனங்கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு கலந்திருப்பார்கள் மக்களுடன். சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை சோர்களே. ஆகவே நபி அவர்களுக்கு பதிலாக அபூபக்கரை தான் வரவேற்று அவர்களுக்கு தான் அப்படியே நற்செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா அபூபக்கர் ஒரு சங்கடமான நிலையில் இருந்தார்கள். அப்படியே பகல் நேரம் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் போர்த்தி இருந்த போர்வையினால் நபி அவர்களை போர்த்திய மாத்திரத்தில் தான் அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள், ஆஹா, யாரே அல்லாஹுடைய தூதர்? இவர் அல்ல, அங்கே போர்த்தப்படக்கூடிய அந்த நபர் தான் அல்லாஹுடைய தூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அவர்கள் வாழ்த்துகின்றார்கள். நபி அவர்களிடத்திலே வந்து உட்காருகின்றார்கள். இப்படியாக அந்த மதீனா முழுக்க குதூகலமான ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நாளாக இருந்தது. நபி அவர்கள் அப்படியே வந்து குல்சும் இப்னுல் ஹதம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டிலே தான் குபாவுலே முதலாவதாக இறங்கினார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்ற சஅத் இப்னு ஹைஸமா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய வீட்டிலே இறங்கியதாகவும், ஆனால் முதலாவது சொல்லக்கூடிய அந்த செய்தி குல்சும் இப்னுல் ஹதம் உடைய வீட்டிலே இறங்கியதான் ஆதாரபூர்வமாக இருக்கின்றது. இது இப்படி இருக்க அங்கே நபி அவர்களுடைய குடும்பம் யாரே? ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி அவர்கள் அக்கது நடத்தியிருந்தார்களா இல்லையா? வீடு கூடவில்லை. ஆயிஷாவை நபி அவர்கள் மணந்திருந்தார்கள். ஆயிஷா அங்கே இருக்கின்றார்கள். அபூபக்கருடைய குடும்பத்திலே ஒரு பகுதியினர் அங்கே இருக்கின்றார்கள். அதே போன்றே நபியுடைய படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருந்தவர் யார்? அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க மக்காவுல. இப்படியான நிலையில் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மூன்று நாட்கள் அப்படியே மக்காவுல இருந்தே, ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், நபி அவர்களிடத்திலே அந்த குறைசி காவிர்கள் அவர்களுடைய அமானித பொருட்களை அப்படியே அடைக்கலம் வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாம் குறிப்பிட்டவர்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்துவிட்டு நடையாகவே, கால்நடையாகவே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குபாவுக்கு வந்தடைந்து அந்த குல்சும் இப்னுல் ஹதம் என்று சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கு வந்து நபியுடன் இணைந்து கொள்ளுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குபாவுலே சுமாராக நான்கு நாட்கள் இருக்கின்றார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நான்கு நாட்களும் குபாவுலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த குபாவுலே இருக்கக்கூடிய, இப்பொழுது அமையப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் குபா என்று சொல்கின்றோமே, அன்று எளிமையான முறையிலே நபியுடைய கரத்தினால் கட்டி அமைக்கப்பட்ட பள்ளிதான் அந்த மஸ்ஜித் குபா. அதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹ். இந்த வசனத்திலே தஃப்ஸீருடைய உலமாக்கல்ல இரண்டு கருத்தும் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வல் யௌமின், ஆரம்ப நாளில் இருந்து தக்குவாவின் மீது இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளி இருக்கின்றதே, அந்த பள்ளியிலே நீங்கள் எழுந்திருப்பது உங்களுக்கு மிகவுமே தகுதியானது. அதில் இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சூரத்து தௌபாவுல ஒரு சம்பவத்தை ஒட்டி இந்த வசனம் இறங்கியது. அதாவது மஸ்ஜிது துரார் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களால் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பள்ளி, அந்த சம்பவத்தை ஒட்டிதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நாடக்கூடிய லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் அத்திவாரத்திலே நிறுவப்பட்ட முதல் பள்ளி என்று சொல்வதே மஸ்ஜிது நபவியா மஸ்ஜிது குபாவா என்று சொல்வதில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது தஃப்ஸீருடைய உலமாக்களுக்கு இடையில. பெரும்பாலான அறிஞர்கள் மஸ்ஜிது நபவியா சொல்லி இருக்கின்றார்கள், அதுவும் சரிதான். இந்த கருத்தும் ஆரம்பமாக நபி அவர்கள் கட்டினார்கள் என்ற கருத்தில் இந்த அடிப்படையில் மஸ்ஜிது குபாவும் அந்த வசனத்திலே அடங்கத்தான் போகின்றது. ஆகவே மஸ்ஜிது குபாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபாவுலே இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நிறுவிவிட்டு அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளையிலே அப்படியே காலையிலே வழியாகி சென்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களையும் நபி அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்திலே பின்னால் ஏற்றிக் கொள்கின்றார்கள். இது எதை காட்டுகின்ற சொற்களே? இன்றைக்கு அரசர்கள் என்று சொன்னால், பெரிய மந்திரிமார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கான தனி வாகனம் அல்ல, தனி பிளைட், சுப்ஹானல்லாஹ், தனி விமானங்கள். அவர்களுடைய சகாக்களுக்கே அவர்களுடைய எடுபடிகளுக்கு இன்னொரு தனி விமானம். இப்படித்தானே இன்று டிப்ளமேட்டிக் இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்திலே யாரை ஏற்றுகின்றார்கள்? பின்னால் அபூபக்கரை ஏற்றுகின்றார்கள். அர்த்தம் என்ன? அடுத்த ஒட்டகம் எங்க? அடுத்த ஒட்டகம் அந்த ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அப்துல்லாஹ் இப்னு உரைகத், அந்த இருவர்களும் வழிகாட்டியாக வந்தவர், நபிக்கு உதவி செய்த அந்த இரண்டு நபர்களையும் அடுத்த ஒட்டகத்தில் ஏற்றி விடுறாங்க. இது எவ்வளவு பெரிய பணிவு சோர்களே! அங்கே அவர்கள் கால்நடையாகவும் நாங்கள் ஒட்டகத்திலும் ஏறும் மதீனாவுக்குள்ளே நுழைய கூடாது என்ற அந்த நிலைப்பாடு இருந்தது. இதனால் தான் சோர்களே இது எதை எடுத்து காட்டுகின்றது சொன்னால், மா மனிதர்கள் உத்தமர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுடைய கொள்கையிலே நிலைப்பாடுகளிலே இவர்களுடைய அடிப்படை விடயங்களிலே எந்த மாற்றமும் ஏற்படாது. வறுமையிலே எப்படி இருந்தார்களோ செல்வ செழிப்பிலும் அப்படித்தான் இருப்பார்கள். தோல்வியிலே எப்படி அவர்களுடைய நிலைப்பாடு இருந்ததோ வெற்றியை அவர்கள் அடைந்தாலும் அவர்களுடைய அடிப்படைகள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய கொள்கையில எந்த தடுமாற்றமும் ஏற்பட மாட்டார். இன்று மனிதர்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வறுமையில ஒரு தோற்றம், செல்வத்தில் அவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடுகின்றது. ஆட்சி அதிகாரம் பதவி இல்லாத நேரத்திலே ஒரு முறை பதவியும் ஆட்சியும் அதிகாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் நிலை மாறிவிடுகின்றது. அவர்களிடத்திலே இப்படியான இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கவில்லை. எந்த நிலைப்பாட்டிலே நபி அவர்கள் மக்காவுலே அவர்களுடைய பிரச்சார பணியை ஆரம்பித்தார்களோ, மதீனாவுலே அந்த ஆட்சி கூடத்தை அமைத்து மக்காவையும் தங்களுடைய பொறுப்புக்கு கீழால் கொண்டு வருகின்றார்கள், அவர்களுடைய நிலையிலே எந்த ஒரு அணுவளவும் மாற்றத்தை காண முடியாது. இந்த பணிவிலே அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானதோ அதே பணிவிலேதான் மரணம் வரைக்கும் இருந்தார்கள். மக்கா வெற்றி கொண்ட சம்பவத்தை படிக்கக்கூடிய நேரத்திலே பார்க்கலாம், அவர்களுடைய தலையை ஒட்டகத்துடைய திமிழ் சதையிலே படுமளவுக்கு தாழ்த்தியவராகத்தான் மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள். பணிவின் உச்சகட்டத்திலே சிகரத்திலே இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர். அதிலே ஒரு எடுத்துக்காட்டுதான் தங்களுடைய அடுத்த ஒட்டகத்தை வழிகாட்ட வந்த அந்த இரு நபர்களுக்கும் கொடுத்துவிட்டு அபூபக்கரை தன்னுடைய ஒட்டகத்திலே ஏற்றிக்கொண்டுதான் நபி அவர்கள் பயணிக்கின்றார்கள். அப்படியே போகும் வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பனு சாலிப் இப்னு ஔஃப், முன்னால் சொன்னவர்கள் பனு அம்ர் இப்னு ஔஃப் அவர்களுடைய கிளையிலே மறுபகுதியினர்கள் தான், அடுத்த சகோதர குடும்பத்தினர்கள் தான். பனு சாலிப் இப்னு ஔஃப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள் இருந்த அந்த கிராமத்தை அடைகின்றார்கள். வெள்ளிக்கிழமை நேரத்திலே ஜும்மாவுடைய நேரத்தில் அந்த இடத்துல இறங்கி ஜும்மாவை அந்த இடத்திலே தொழுகின்றார்கள். அங்கே சுமாராக 100 பேர்கள் இருந்தார்கள் நபியோட ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டவர்கள். அப்ப இது எதை காட்டுகின்றதுன்னு சொன்னால், நபி அவர்கள் ஏற்கனவே அந்த பைஅத்துல் அகபாக்களின் மூலமாக மதீனாவுல இஸ்லாத்துடைய அத்திவாரத்தை தோழர்களின் மூலமாக போட்டு விட்டார்கள். ஆகவே மக்காவுல மதீனாவுல பிரச்சார பணி நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னாலேயே என்ன செய்து ஆரம்பிக்கப்பட்டு பலர்கள் இஸ்லாத்திலே இணைந்திருந்தார்கள். அதனால் அந்த சூழல் நபி அவர்களுக்கு இலகுவானதாக இருந்தது. இப்படியாக அந்த தொழுகையை முடித்துவிட்டு நபி அவர்கள் பயணத்தை தொடர்ந்து மதீனாவுக்குள்ளே நுழைகின்றார்கள். ஜும்மாவுக்கு பின்னால் அந்த நாளிலே மதீனாவுலே ஏற்கனவே சொன்னதை போன்று பெரிய ஆரவாரங்களுடன் நபி அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். சிறிய பெண் பிள்ளைகள் எல்லாம் கவிதைகளை பாடியதாகவும் சரித்திரம் சொல்லுகின்றது. தல அல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதஆலில்லாஹி தா ஐயுஹல் மபூஸு ஃபீனா ஜஅத பில் அம்ரில் முதா என்று சொல்லக்கூடிய அருமையான கவிதை. அதனுடைய கருத்து என்ன? தல அல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் வதா. சனியத்துல் வதா என்பது மக்கா மதீனாவுலே இருந்த மதீனாவுடைய நுழைவாயிலே இருந்து ஒரு கணவாய் பகுதி. அந்த இடத்துலதான் யாராவது பயணம் செல்வதற்காக வேண்டி யாரையும் வழி அனுப்புவதும் பயணத்தில இருந்து வரக்கூடியவர்களை அப்படியே அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு கணவாய் தான் அந்த சனியத்துல் வதான்னு சொல்லக்கூடிய அந்த கணவாய். அந்த பகுதியிலே இருந்தே முழு நிலா எங்களை நோக்கி உதயமாகி விட்டது. அந்த சிறிய பெண் பிள்ளைகள் படிக்கின்றார்கள். இது சில பேர் எடுத்து இன்னைக்கு வாட்ஸ்அப் குழுமங்கள்ல பகிர்ந்து கொள்கின்றார்கள். இது மௌலுது படிக்கிறதுக்கு ஆதாரமா இதுக்கு விளக்கம் சொல்றதாங்கன்னா இன்னைக்கு பாடமே பேசிடும். அப்ப இதுல எல்லாம் இது மௌலுது படிக்கக்கூடியதுக்கான எந்த அடிப்படைகளும் ஆதாரங்களும் கிடையாது. மடத்தனமாக இப்படியான கருத்துக்களை யாரும் விளங்கிவிடக்கூடாது. அது அவர்கள் சந்தோஷத்தின் பூரிப்பின் அடிப்படையில் அவர்களை வரவேற்பதற்காக அரபியர்களுடைய வளமையில கவிதை என்பது அவர்களோட இரத்தத்தோட கலந்தது. எல்லாத்துக்கும் கவிதை தான். அதுல பெரிய சொச்சாதுரியம் படித்த சொல் வல்லுநர்களாக இருந்தவர்கள் தான் அரபியர்கள். ஆகவே அவங்க கவிதை ஒன்றை தயாரிக்கணும் சொன்னா நம்மளை போல உட்கார்ந்துட்டு பல மணி நேரம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி உட்கார்ந்து ஒருத்தரை பார்த்து படிச்சிருவாங்க, ஒருத்தரை ஏசணும்னா மறுபுறம் திரும்பி ஏசிடுவாங்க, இந்த புறம் திரும்பினா புகழ்ந்துடுவாங்க. இதுதான் அவர்களுடைய நிலைமையாக இருந்தது. அப்படி சொல்வன்மை படைத்தவர்களாக அரபியர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த சிறிய பெண் பிள்ளைகளிடத்திலும் சிறுவர்களிடத்திலும் அந்த ஆற்றல் இருந்தது. அதனால் அவர்கள் படிக்கின்றார்கள் சலா அல் பத்ரு அலைனாமின் சனிய செல்வதா. அந்த சனிய கணவாய் பகுதியில் இருந்து முழு நிலா எங்களை நோக்கி உதயமாகி விட்டது. அழைப்பாளர் எங்களை அழைக்கும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது எங்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. எங்களின் மீது அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் கட்டுப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கொள்கையை மார்க்கத்தை எடுத்து சுமந்து வந்திருக்கின்றீர்கள், நிச்சயமாக நாங்கள் இதை ஏற்க தயாராக இருக்கின்றோம் என்ற அந்த ஆழமான கருத்துக்களை கொண்ட கவிதைகளை சொல்லி அதில் இன்னும் தொடர் கவிதைகள் நிறைய கவிதைகள் படித்தார்கள். படித்து ஆறாவாரமாக நபி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க யாருடைய இடத்திலே யாருடைய வீட்டிலே நபி அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள்? மதீனா வாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் சிலர்கள் விவசாயிகளாக இருந்தார்கள், இன்னும் சிலர்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஆனால் பெரிய அளவுல வசதி படைத்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சஅது இப்னு ரபீ போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தோழர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் நடுநிலை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதிலும் அந்த நபியை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஆசை எல்லா பேரத்திலும் இருந்தது. என்னுடைய வீட்டில்தான் நபி அவர்கள் முதல் முதலாக வந்து இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புல நபி அவர்கள் அப்படியே அபூபக்கரோடு அவர்களுடைய ஒட்டகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மதீனாவுக்குள்ளே மதீனாவுடைய நுழைவாசலிலே நுழைந்தே அந்த மதீனாவுக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தரும் நபியுடைய அந்த ஒட்டகத்தின் கயிற்றை அந்த கயிற்றை அல்லது அந்த கடிவாளத்தை பிடித்து அல்லாஹுடைய தூதரே எங்களிடத்திலே வாருங்கள், இதோ ஆட்பலம் இருக்கின்றது, ஆயுத பலம் இருக்கின்றது, உங்களை கௌரவிப்பதற்கான எல்லா வசதியும் நம்மிடத்திலே இருக்கின்றது, எங்களிடத்திலே வாருங்கள் எங்களிடத்திலே வாருங்கள் என மதீனாவுல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 5-10 வீடுகள் ஒரு இடத்துல, அப்படி ஒரு 5-10 வீடுகள், அப்படி ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் அவர் அவரிடத்திலே வாருங்கள் என்று நபியை அழைத்தார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க அந்த ஒட்டகத்தை விடுங்க, அதனுடைய வழிய விட்டு விடுங்க, அதுக்கு ஏவப்பட்டிருக்கு, அதுக்கே அல்லாஹுடைய கட்டளை இருக்கின்றது, குறிப்பிட்ட இடத்துல போய் அது நிற்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றது. அப்படியே அந்த ஒட்டகம் நடக்கின்றது. நடந்து மெதுவ மெதுவாக அமைதியாக நடந்து சென்று இன்று மஸ்ஜிது நபவி நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இடம் இருக்கின்றது, அந்த இடத்துல வந்து அது அப்படியே படும். இப்போ நபியவங்க இறங்கல, இன்னொரு சந்தர்ப்பம் பார்க்கிறாங்க, திரும்பவும் அது எழுந்திருக்கின்றது. எழுந்திருந்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்து விட்டு அந்த ஒட்டகம் அப்படியே திரும்பி பார்க்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் சரித்திரத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒட்டகம் திரும்ப திரும்பி பார்க்கின்றது, திரும்பி அதே இடத்துக்கு ரிட்டர்ன் போய் முதல்ல படுத்த இடம் இருக்குது அந்த இடத்துல போய் உட்காருகின்றது. அப்பொழுது நபி அவர்கள் இறங்குகின்றார்கள். அப்ப இதுதான் என்னுடைய இருப்பிடத்துக்குரிய இடம், அது சரியாக அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் யாருடைய இடம்? பனு நஜார் கோத்திரத்தினருடைய இடம். பனு நஜார் என்ற யாரே? உறவுலே நபி அவர்களுடைய தாய் மாமன்மார்களுடைய வதிவிடமாக இருந்தது. ஏற்கனவே பனு நஜார் கோத்திரத்தினர்கள் குபாவுக்கு வந்து விட்டார்கள். நபி அவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி பனு நஜார் கோத்திரத்தினர்களுக்கு நபி அவர்கள் செய்தி அனுப்பி அவர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக குபாவுலே இருந்து நபி அவர்களை பனு நஜார் கோத்திரத்தினர்கள் தான் புடைசூல மதீனாவுக்குள்ளே அழைத்து வந்தார்கள். ஆகவே வந்து இறங்கி சரியாக அவர்களோடு இழத்தல். அப்போது நபி அவர்களுக்கு ஒரு அளவுல சந்தோஷமே, தன்னுடைய மாமன்மார்கள் எப்படி இருந்தாலும் உரிமையோட தான் நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு, ஏன் நபி அவர்கள் எப்படி இருந்தாலும் நபி அவர்கள் ஒரு உரிமை, அதாவது நபி அவர்கள் தனித்து வந்திருக்கின்றார்கள், யாருக்கும் அவர்கள் சுமையாகிவிடக் கூடாது என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். ஆகவே உரிமையோட தன்னுடைய உடன் பிறந்த மாமன்மார்கள் தாய் மாமன்மார்கள் தானே, ஆகவே அந்த அடிப்படையில் நபி அவர்கள் உரிமையோட அந்த இடத்துல சந்தோஷமாக விருப்பமாக இறங்குகின்றார்கள். இறங்கிய நேரத்திலே இப்பொழுது யார் யார் நபியை அழைத்து செல்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபு அய்யூப் அல் அன்சாரி, அபு அய்யூப் ரழியல்லாஹு தஆலா வந்து அவங்க என்ன செய்யறாங்க, மிக நுணுக்கமாக தந்திரமா என்ன செய்யறாங்க, நபி அவர்களுடைய பயண பொதி அப்படியே அந்த சாமான்கள் எடுத்துட்டு போய் தங்களோட வீட்டில் வச்சுட்டாங்க, தங்களுடைய வீட்டில் வச்சிருந்தாங்க. அதே போன்று அஸ்அத் இப்னு ஜுரார ரழியல்லாஹு தஆலா வந்து நபி அவர்களுடைய ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிச்சி, நான் இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் சேஃப்டியா என் வீட்டில் வச்சுக்கொண்டே அல்லாஹ்வுடைய தூதரே உத்தரவு கொடுங்க. இப்ப நபி அவங்க வாகனம் இல்ல, அதே போன்று பொதியும் இல்ல, இப்ப யாருக்கு நபி என்ன செய்ய முடியாது, பார்கிங் பண்ண முடியாது. நபி அவங்க சொல்றாங்க, இப்ப ஊத்தர் கூப்பிடுறாங்க, நபி அவங்க சொல்றாங்க, அல் மர்உ மஅ ரஹ்லிஹி, நான் எங்க போயிருக்கணும், எப்படி இருந்தாலும் இந்த சாமான்கள் இருக்கிற இடத்துல நான் உட்காரணும். யாருடைய வீட்டுல, அபு அய்யூபுடைய வீட்டுல நான் உட்காரணுமே, அங்கதான் இந்த ஜாமான் இருக்குது, என்ன பயணப்பொதி அங்க இருக்குது, அதனால நான் அங்கதான் போகணும் என்று சொல்லி அபு அய்யூபுடைய வீட்டை தான் நபி அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள். இது அபு அய்யூப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய விவேகமும் அவர்களுடைய நுணுக்கத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நபி அவர்களுடைய பரக்கத்தை தேடினார்கள், இதுல குற்றம் கிடையாது. நபி அவர்கள் வாழும் காலத்திலே நபி அவர்களுடைய பரக்கத்தை தேடுவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் நபி அவர்களோட அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நினைக்கிறேன், அந்த சந்தர்ப்பத்திலேயோ வேறொரு சந்தர்ப்பத்திலேயோ நபி அவர்களை சந்திக்க வந்த நேரத்திலே உருவா சொல்லுகின்றார்கள், இது உர்வத் இப்னு ஜுபைர், அவர் உர்வத் இப்னு மஸ்ஊத் குரைஷிகளே, அந்த உருவா சொல்லுகின்றார், நீங்கள் நினைப்பது போன்ற ஒரு மனிதர் அல்ல முகமது. முகமதுக்கு அவர்களுடைய சகாக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு இருக்கின்றது, நீங்க நினைக்கிற மாதிரி மதிப்பல்ல. அவருக்காக முழு பேரும் உயிர தியாகம் செய்வதற்கு கூட அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தில் முகமது இருக்கிறாரப்பா, நீங்க லேசா அவருக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அவருக்கிட்ட நெருங்குறதெல்லாம் லேசான காரியம் இல்ல. ஏன் தெரியுமா, அந்த முகமது உதவு செய்வதற்கு பாத்திரத்தை எடுத்தால் தண்ணீர் ஊற்றுவதற்கு பலரும் சண்டை இருக்கின்றார்கள். அந்த முகமது உதவு செய்து அவருடைய கையிலே முகத்திலே இருந்து தண்ணீர் கீழே விழுவதை நான் பார்க்கவில்லை. அது யாராவது ஒரு தோழருடைய கையில தான் விழும், அதை எடுத்து அவர்கள் தடவிக்கொள்வார்கள். முகமது துப்பினால் உமிழ்நீர் கீழே விழமாட்டாது, அதை எடுத்து உடம்பிலே தடவிக்கொள்வார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் நபி அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் நபி அவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக அந்த பரக்கத்தை வாங்குவது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதை இன்றைக்குள்ள பெரியார்கள் இந்த மகான்கள் ஔலியாக்கள் இவங்களுக்கு எல்லாம் இது எப்படி ஆகுமா, இவங்க யாருடைய விடயத்திலும் இது எந்த வகையிலேயும் அனுமதிக்கப்பட மாட்டாது, இது சில சமயம் ஷிர்க்குக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகவே நபிக்கு பிரத்யேகமாக இந்த மதிப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். ஆகவே அப்படிப்பட்ட அந்த அடிப்படையிலே நபி அவர்களுடைய நபி அவங்க தன்னுடைய வீட்டிலே வந்து இருப்பதை ஒரு பரக்கத்தாக நினைத்தார்கள். யாரே, அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அடிப்படையில் அபு அய்யூப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு நெருங்கிய வீடு எது, திரும்ப கேட்கிறாங்க நபி அவங்க. அப்ப அபு அய்யூப் சொல்றாரு, இதோ என்னுடைய வீட்டுப்படிதான் விளங்குது, நீங்க வந்து இறங்கி இருக்கிற இடத்துல இருந்து என்னுடைய வீட்டு வாயில் விளங்குகின்றது. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஃபன்தலிக் ஃபஹய்ய லனா மகீலா, எங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடத்தை தயாரிங்க, எங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடத்தை தயாரிங்க. சில அறிவிப்புகள் வந்திருக்கு, அவர்களுடைய வீடு அன்றைய கால அமைப்புல பெரும்பாலும் இந்த இப்ப நீங்க சில இடங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா திரஇயா போன்ற இடங்களுக்கு, அதே போன்று இந்த அல் உலா என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு எல்லாம் போய் அரபியர்களுடைய பழங்காலத்து வீட்டு முறைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் என்ன செய்வார்கள், வீட்டுல அது ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் இரண்டு மாடிகளாக பலகைகளின் மூலமாக இரண்டு மாடியாகத்தான் இருந்திருக்கின்றது. விருந்தாளிகள் வந்து அவர்களுக்கு கீழையும் மேலே அவர்களுடைய அதாவது அவர்களுடைய உறக்கத்துக்குரிய இடங்களை மேலையும் கீழே விருந்தார்களுக்கு உரிய இடத்தையும் தான் தயாரிச்சிருப்பார்கள். அதே போன்றுதான் அபு அய்யூப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டமைப்பு இருந்தது. அதே போன்று நபி அவர்களை அந்த இடத்திலே அவர்கள் ஒரு மாடியிலே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது நபி அவர்களை பார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய பரக்கத்தோட நீங்க இருவர்களும் எழுந்து வந்து என்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அபு அய்யூப் அழைக்க நபி அவர்கள் அபு அய்யூப் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அடுத்த புறத்திலே ஒரு சில நாட்களுக்கு பின்னால் நபி அவர்களுடைய மனைவியாகிய சௌதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போன்று ஃபாத்திமா உம்மு குல்சூம் போன்றவர்களும் எங்கே வந்து சேர்கின்றார்கள், மதீனாவை வந்து அடைகின்றார்கள். உஸாமத் இப்னு ஸைத், உம்மு ஐமன், இவங்கெல்லாம் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாம் மதீனாவை சென்று வந்து அடைகின்றார்கள். இவர்கள் அழைத்து வந்தவர் யார் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு அபிபக்கர். அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அப்துல்லா அவர்களும் அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே சௌர் குகைக்கு வந்து தகவல்களை பரிமாறிக் கொண்டிருந்தவர் தானே. அப்ப அந்த அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அப்துல்லாஹுடைய உதவியோட, அந்த ஆண் உதவியோட என்ன செய்கின்றார்கள், நபி அவர்களுடைய குடும்பமும் அடுத்த புறமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் என்ன செய்கின்றார்கள், மதீனாவை வந்து அடைகின்றார்கள். ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு, நபி அவர்களுடைய அடுத்த மகள் யாரே, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மதீனாவுக்கு வருவதற்கான அவகாசம் கிடைக்கவில்லை. என்னால் அவர்கள் திருமணம் முடித்திருந்த நபர் வந்து அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. யாரே, அபுல் ஆசிம் ரபி என்று சொல்லக்கூடிய நபர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. இவருடைய சம்பவம் அருமையான சம்பவம். அவர்களே வேறொரு சந்தர்ப்பத்தில் இதை படிக்கலாம். இந்த ஜைனப் அபுல் ஆசுடைய குடும்ப உறவு இருக்கின்றதே, இது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். அவர்கள் அந்த குடும்ப உறவுலே, கணவன் மனைவி என்ற நட்புலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சரித்திரம் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. அது ஒரு நீண்ட சம்பவம். வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய சம்பவங்கள் வரக்கூடிய, பத்ருடைய யுத்தங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த அபுல் ஆசுடைய செய்தியை பார்க்கலாம். அவங்க வந்து ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால் தான் என்ன செய்தார்கள், ஹிஜ்ரத் செய்து மதீனாவை வந்தடைந்தார்கள். அப்ப அதுவரைக்கும் அபுல் ஆஸ் இஸ்லாத்தில் இருக்க இல்லை என்ற காரணத்தினால் ஜைனபுக்கு என்ன செய்யவில்லை, ஹிஜ்ரத் செல்வதற்கான அனுமதியை வழங்கவில்லை. கணவர் அந்த அனுமதியை வழங்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நாங்க மதீனாவுக்கு வந்தோம், ஆனால் மதீனாவுடைய காலநிலை மக்காவுடைய காலநிலையை விட்டும் அந்த கிளைமேட் டோட்டலி சேஞ்ச் ஆக இருந்தது. கடும் வெப்பு, கடும் சூடு. அங்க என்ன செய்யறது, குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதி இல்லை. அங்க இருந்ததெல்லாம் அந்த ஓடைகள்ல ஓடிக்கொண்டிருந்த மஜன்னா என்று சொல்லக்கூடிய, அதாவது சில ஓடைகள் இருந்தது, அந்த ஓடைகள்ல ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் கலங்கிய நீர்தான். அதே போன்று புத்தஹான் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை, புத்தஹான் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடையில வந்து மிக கலந்த, அதாவது கலங்கமான, மிகவுமே அதாவது அசுத்தமான நீர்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதே போன்று அல்லாஹுடைய பூமிகளிலே நோய்கள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் மதீனா இருந்தது. நபி அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் மக்கள் வசிப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு இடமாக மதீனா இருக்கவில்லை. மதீனா வாசிகள் அது அவர்களுக்கு பொருத்தமாக இருந்தது, அவங்க பழகிட்டாங்க. ஆனா மக்கா வாசிகளுக்கு மிகப்பெரும் கஷ்டமாக இருந்தது. வந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு காய்ச்சல், கடுமையான காய்ச்சல் ஏற்படுகின்றது. பிலாலுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் அந்த என்னுடைய தந்தையையும் பிலாலையும் சந்திப்பதற்காக வேண்டி சென்று அவர்களிடத்திலே கேட்பேன், யா அபா கைஃப தஜிதுக், யா பிலால் கைஃப தஜிதுக், எப்படி உங்க நிலைமை, உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்போம். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொதுவாகவே காய்ச்சல்கள் ஏற்பட்ட நேரத்திலே ஒரு கவிதையை படிப்பாங்க. பாருங்க, அங்கேயும் கவிதை சொன்ன மாதிரி அந்த மனசை திருப்தி படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹுடைய அந்த அச்சத்திலும் ஒரு கவிதை படிப்பார்கள். குல்லும் ரிஇன் முஸபிஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத் அத்னா மின் ஷராகின் அலிஹி. மனிதர்கள் ஒவ்வொரு பேரும் தன்னுடைய குடும்பத்துடன் கலந்திருக்கின்றான், ஆனால் அவனுக்கு தெரியாது அவனுடைய செருப்பின் வாறு பட்டி இருக்கின்றது, அதை விட நெருக்கமாக மரணம் இருக்கின்றது. நாங்க சந்தோஷமாக குடும்பத்தோட, பிள்ளைகளோட, மனை மக்களோட, ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்திருப்போம். ஆனா அந்த நிலையில் எங்களுடைய செருப்பின் வாரை விட நெருக்கத்திலே மரணம் இருக்கின்றது. ஆகவே எதை ஞாபகப்படுத்துவார்கள், மரணத்தினுடைய ஞாபகத்திலே தான் இருப்பார்கள். விசேஷமாக இந்த காய்ச்சல் வரக்கூடிய சொல்வார்கள், குல்லும் ரிஇன் முஸபிஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத் அக்ரபு மின் ஷராகின் அலிஹி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்திலே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றான், ஆனால் அவனுக்கு தெரியாது மரணமோ அவனின் செருப்பின் வாரை விட அவனுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கு. செருப்போட வாரை எவ்வளவு நெருக்கமா இருக்குது, காலோட சேர்ந்து இருக்குது, அதோடு சேர்ந்து இருக்குது, அதை விட நெருக்கத்தில் மரணம் இருக்கின்றது. அதே போன்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு கவிதையை படித்தார்கள். அந்த காய்ச்சல் கொஞ்சம் குணமாகினா சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி கஷ்டத்தோட படிப்பார்கள். அலாலை தஷரி ஹல் அபீதன் லைலதன் பிவாதின் வ ஹௌலி இஸ்ஹிருன் வ ஜலீலு. எனக்கு தெரியாது நான் ஒரு இரவையாவது இதுகிர் ஜலீல் என்று சொல்லக்கூடிய புட்கள் நிறைந்த ஒரு இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே நிம்மதியாக ஒரு இரவை கழிப்பேன் என்பதற்கு எனக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. வஹல் அரிதன் யோமன் மியாஹ மிஜன்னத்தின் வஹல் யப்துவன் லீ ஷாமத்துன் வ தஃபீலு. அந்த மஜன்னா என்று சொல்லக்கூடிய அந்த ஓடையிலே வந்து தண்ணீர் குடிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்று எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னால் மரணம் என்னை தொட்டு விடுமோ? அதே போன்றே அந்த ஷாமா தஃபீல் என்று சொல்லக்கூடிய மலைகளை எனக்கு பார்க்க கிடைக்குமோ? அதற்கு முன்னால் என்னை மரணம் வந்து அடைந்து விடுமோ தெரியாது என்ற கருத்துப்பட கவிதையை படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த செய்தியை நான் நபி அவர்களிடத்திலே வந்து சொன்னேன். இப்படியாக தந்தைக்கு கடும் காய்ச்சலாக இருக்கின்றது. அதே போன்று பிலாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் காய்ச்சலின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஒரு துவா செய்கின்றார்கள். அந்த துவா ஒரு சாபத்தையும் கொண்டதாக இருந்தது. அல்லாஹுமல் அன் ஷைபத் இப்னு ரபீஆ வ உத்பத் இப்னு ரபீஆ வ உமையத் இப்னு ஹலப். குறிப்பாக நபி அவர்களுக்கும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்த மூவர்களை பேரிடுகின்றார்கள். அதுல அபூ ஜஹல் அபுல் ஹம் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு இந்த மூவரையும் பேரிட்டு சொல்லுகின்றார்கள். உத்பத் இப்னு ஷைபா, அதே போன்றே ஷைபத் இப்னு ரபீஆ, உத்பத் இப்னு ரபீஆ, உமையத் இப்னு ஹலப். இந்த மூவருடைய பெயரையும் சொல்லி சொல்லுகின்றார்கள். யா அல்லாஹ், இவர்களை உன்னுடைய ரஹமத்தை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவாயாக. எங்களுடைய தாய் நாட்டை விட்டும் எங்களுடைய சொந்த ஊரை விட்டும் இந்த நோய்கள் நிறைந்த இடத்துக்கு எங்களை துரத்தி அளித்தார்களே, மதீனாவுக்கு எங்களை துரத்தி அளித்ததை போன்றே நீயும் இவர்களை துரத்தி விடுவாயாக, உன்னுடைய ரஹமத்திலே இருந்து தூரவாக்கி சபித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு மதீனாவுக்காக ஒரு துவாவும் செய்கின்றார்கள். அல்லாஹும் ஹப்பிப் இலைனல் மதீனத கஹுப்பினா மக்கத அவ் அஷத். இறைவா, மக்காவுல எங்களுக்கு இருந்த நேசம் இருக்கின்றதே, அதைவிட ஒரு படித்தரம் அதிகமாக மதீனாவை எங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆக்கி விடுவாயாக. மக்காவை நாங்க நேசித்தோம், எந்த அளவுக்கு நேசித்தாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வரக்கூடிய நேரத்திலே மக்காவுல இருந்து எவ்வளவு கவலையோட வழியாக இருப்பார்கள். எப்படி இருந்தால் இது மனிதனுடைய ஒரு சுபாவம். இப்ப நாம இவ்வளவு காலம் இங்க இருக்கிறோம், இங்கதான் எங்களுடைய ஜப் வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாட்டை நாங்க இங்கே வைத்திருக்கின்றோம். பிள்ளைகளுடைய படிப்புக்கான முழு ஏற்பாட்டையும் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய வீடு வசதிகள் எங்களுடைய எந்த அளவுக்கு சொன்னா, சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னாலும் நாட்டில் கூட எவ்வளவு நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லா செட்டப்பும் இருக்குது, ஆனா ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர நேரத்தில் மனதளவுல எவ்வளவு பாதிக்கப்படுகின்றோம், கஷ்டமா இல்லையா? இது மனிதனுடைய இயல்பு, இது மனிதனுடைய இயல்புலே அல்லாஹ் வைத்திருக்கின்றனேன். தன்னுடைய தாய் நாட்டின் மீது ஒரு அன்பை அல்லாஹு தஆலா இயல்புலே வைத்திருக்கின்றான். நபி அவர்கள் மக்கா அவர்களுக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு எந்த வசதியுமே இல்லை, ஆனாலும் தான் பிறந்து வளர்ந்த இடம் என்பதனால் மக்காவை பார்த்து நபியவர்கள் பேசுகின்றார்கள். அல்லாஹின் மீது ஆணையாக, மக்காவே நீ இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு மிகவும் பிரியத்துக்குரிய இடமாக இருக்கின்றாய். ஏன்? அல்லாஹுடைய முதல் இல்லம் அங்கே நிறுவப்பட்டிருப்பதன் காரணமாக. அதேபோன்று எனக்கும் நீ மிகவும் விருப்பத்துக்குரிய இடமாக இருக்கின்றாய். உன்னுடைய கூட்டம் என்னை இருக்க விடாமல் வெளியேற்றுகின்றதப்பா, இல்லை என்றிருந்தால் உன்னிலே இருந்து நான் ஒரு பொழுதும் வெளியேறி இருக்க மாட்டேன். கண்ணீர் மல்க சொல்லிக் கொண்டுதான் நபியவர்கள் மக்காவுல இருந்து வெளியேறுகின்றார்கள். அப்ப இந்த மக்காவை அவ்வளவு நேசித்தாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, மக்காவை எங்களுக்கு நீ நேசமாக்கி வைத்திருந்ததை விடவும் ஒரு படித்தரம் அதிகமாக மதீனாவை எங்களுக்கு பிரியத்துக்குரியதாக ஆக்கி விடுவாயாக. இந்த மதீனாவை எங்களுக்கு ஆரோக்கியம் உள்ளதாக ஆக்கி விடுவாயாக. இதில் உள்ள நோய்களை நீ அப்படியே அப்புறப்படுத்தி இன்னும் என்ன சொல்லுகின்றார்கள், எங்களுடைய அளவுகளாக இருந்த அவர்களுடைய தானியங்களை அளக்குவதற்காக வேண்டி உபயோகித்த முத்து சாகு என்று சொல்லக்கூடிய கொத்துகள் இருந்தது. இந்த கொத்துகள் எங்களுடைய ரிஸ்கிலே நீ பறக்க செய்து விடுவாயாக, எங்களுடைய பொருளாதாரத்திலே நீ வளர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இந்த மதீனாவை தொட்டு இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை ஜுஹ்பா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர செய்து விடுவாயாக. அது ஒரு பாலைவன மக்கள், அதாவது மக்கள் வசிக்காத ஒரு இடமாக இருந்தது. அந்த பாலைவன பகுதிக்கு ஜுஹ்பாவுக்கு இந்த காய்ச்சலை நீ திருப்பி விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். இந்த துவாவுக்கு பின்னால் சில தோழர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், தலைவிரிகோலமான ஒரு கருப்பு பெண்மணி மக்காவுலை மதீனாவுலை இருந்து வெளியேறி ஜுஹ்பா பக்கமாக அப்படியே ஓடி நடந்து போவதை பார்த்தார்கள். இந்த செய்தி நபியோர்களுக்கு சொன்ன நேரத்தில் நபியோர்கள் சொன்னார்கள், இதுதான் உங்களை தொற்றி இருந்த இந்த காய்ச்சல், இதோ அல்லாஹு தாலா என்னுடைய துவாவின் வரக்கத்தினால் அதை வெளியேற்றி விட்டான். அதற்கு பின்னால் மதீனாவாசிகள் மிகவும் சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை அந்த தோழர்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இப்படியாக இது முதல் கட்டம். இந்த கட்டம் மக்கா வாழ்க்கை இத்துடன் முற்று பெறுகின்றது. அடுத்த கட்டம் தான் தியாகங்களும் அதே போன்று வெற்றிகளும் யுத்தங்களும் நிறைந்த இஸ்லாமிய ஆட்சிபடத்தை அமைத்த அடுத்த இரண்டாவது கட்டம் மிக முக்கியமான கட்டமாக இருந்தது மதீனாவுடைய கட்டம். அதிலே ஒரு சில விடயங்களை கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்துட்டு தலைப்பை நாங்கள் சுருக்கிக் கொள்வோம். இந்த மதீனா லஹதுல் மதனி என்று சொல்லக்கூடிய மதீனா வாழ்க்கையை பொறுத்தவரையில் இதை மூன்று கட்டங்களாக நமக்கு பிரித்து பார்க்கலாம். அதிலே முதலாவது கட்டம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை அப்படியே அதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்துவது. ஏன் நபி அவர்கள் மக்காவை துறந்து தங்களுடைய தாய் நாட்டை அந்த நகரத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றார்கள். அது எப்படி வந்திருக்காங்க? ஒரு பெரும் பொறுப்போட வந்திருக்கிறாங்க. பல பொறுப்புகள், அதிலே மிகப்பெரிய பொறுப்பு என்ன? தன்னை நம்பி வந்த முஹாஜிர்கள், அவங்களோட பாரிய ஒரு சுமை நபி அவர்களை சார்ந்திருந்தது. அதே போன்று மதீனாவிலே அந்த இஸ்லாமிய ஆட்சிபடத்தை அமைக்க வேண்டும், அத்துடன் பிரச்சார பணிக்கான அந்த சூழலை அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், இந்த பிரச்சார பணியை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த எல்லா பொறுப்புகளோட தான் நபியா வந்திருக்காங்க. இன்னும் பல பொறுப்புகள் இருக்குது, பின்னால சொல்லுவோம். இந்த அடிப்படையிலே முதலாவது நோக்கமாக இருந்தது அந்த இஸ்லாமிய அந்த கம்யூனிட்டியை உருவாக்குவது, அதற்கான அத்திவாரத்தை முழுமையாக வலுவாக அவர்கள் நிறுவுவது, அதே போன்று பிரச்சார பணிக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி செய்வது. இதனால என்ன செய்து வந்தது? இந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவுக்குள்ளே உட்பூசல்கள் பல ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் வந்தது. ஏன் பின்னால் சொல்லுவோம். மதீனாவுடைய அந்த மக்களுடைய கட்டமைப்பு இருந்த விதம் வேறு, மதீனாவுடைய மக்களுடைய மக்கள் வாழ்ந்து வந்த விதம் வேறு. ஏன், அங்கே யூதர்கள் இருந்தார்கள், முஷ்ரிக்குகள் இருந்தார்கள், அதே போன்று நபி அவர்களை ஏற்ற மூமிங்களும் இருந்தார்கள், அதுல இன்னும் ஒரு சாரார் முனாஃபிக்களும் இருந்தார்கள். இப்படியான ஒரு மிக்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டியாகத்தான் மதீனா கம்யூனிட்டி இருந்தது. ஆகவே இதுக்குள்ளே நுழைந்து நபி அவர்கள் அந்த பிரச்சார பணியை எடுத்து செல்வது, அதே போன்று அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டி எழுப்புவது என்பது மிகப்பெரிய சிரமத்துக்குரிய ஒரு பாரிய பொறுப்பாக இருந்தது. அதனால் அங்கே உள்பூசல்களும் அங்கே நிறைய பித்னாக்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நபி அவர்கள் முகம் கொடுக்க வந்தார்கள். அதிலே பல யுத்தங்கள் வெளி உலகத்திலே இருந்து மக்காவில் இருந்து இந்த பிரச்சாரத்தை அப்படியே பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனைத்து பல யுத்த முயற்சிகளை ஏற்படுத்தினார்கள். பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், இப்படியாக பல யுத்தங்கள் வந்து கடைசியாக ஹிஜ்ரி 6வது ஆண்டு சுல்ஹுல் ஹுதைபியா துல்காதா மாதத்திலே கைச்சாத்திடப்பட்ட ஹுதைபியா உடன்படிக்கையோட அந்த பிரச்சனை அப்படியே தீர்ந்து இரண்டாம் கட்டத்துக்கு நபி அவர்கள் நகர்கின்றார்கள். இரண்டாவது கட்டம் தான் அந்த மக்காவாசிகளோட செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அடுத்ததாக நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களோட கடித தொடர்பு, அவர்களுக்கு தாவா, அவர்களுக்கு பிரச்சாரத்தை பற்றிய இஸ்லாத்தை பற்றிய அந்த செய்தி தகவல்களை பரிமாறக்கூடிய அந்த கட்டம் வருகின்றது. அது எப்பொழுது முடிவடைகின்றது என்று சொன்னால், ஹிஜ்ரி 8வது வருடம் மக்காவை நபி அவர்கள் வெற்றி கொள்ளுகின்றார்கள். அதோடு அந்த கட்டமும் தாண்டிவிட்டது. அதற்கு பின்னால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்திலே சாரி சாரியாக நுழையக்கூடிய அந்த இறுதி கட்டம் நபி அவர்களுடைய மரணம் வரைக்கும் நீடித்திருந்தது. 8வது வருடத்தில் இருந்து 9வது வருடத்துக்கு பேரே ஆமுல் உஹூத். உஹூத் என்று சொன்னால் என்ன? கூட்டங்கள் வந்த, அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி பல வெளியூர்களில் இருந்து, ஷாம்ல இருந்து, யமன்ல இருந்து, பாரசீகம் அந்த புறங்களில் இருந்தெல்லாம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக கூட்டம் கூட்டமாகவும் தனிநபர்களாகவும் அந்த செய்திகள் நிறைந்த சம்பவங்கள் நிறைந்த வருடங்கள் தான் அந்த 8வது வருடத்திலிருந்து நபி அவர்கள் மரணிக்கும் வரை 11வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இவைகள் நடந்தது. சரி, இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்றே மதீனாவுடைய மக்கள் எப்படி எந்த நிலையில இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்திலே, அதற்கு முன்னால் நாங்கள் சொல்றோம், ஹிஜ்ரத் என்று சொல்வது வெறுமே தங்களுடைய தாய் நாட்டை தங்களுடைய பிறப்பிடத்தை விட்டுவிட்டு வெளியேறி வந்ததல்ல. அந்த ஹிஜ்ரத்தை வந்து அல்லாஹு தஆலா கட்டாயமாக்கி இருந்தார். நபி அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட நேரத்திலே சொல்கின்றார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத், மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஹிஜ்ரத் கிடையாது. ஹிஜ்ரத்துடைய அதுக்கு ஒரு பர்பஸ் கிடையாது. ஹிஜ்ரத் எதற்காக? தன்னுடைய தான் கொண்ட அந்த கொள்கையை தான் ஏற்ற அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்று சொன்னால், அந்த சூழலை விட சிறந்த ஒரு சூழல் நமக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அந்த இடத்தை நோக்கி அவர் நகர வேண்டும். அதுதான் ஹிஜ்ரத்துடைய நோக்கம். அப்ப மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னாடி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழால் மக்கா வந்து விட்டது. இனி மக்காவில் இருந்து மதீனா ஹிஜ்ரத் போகணுமா? தேவையில்லை, பர்பஸ் இல்ல. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னாடி ஹிஜ்ரத் இல்லை. நியத்துன் ஜிஹாத் என்ன இருக்கின்றது? எண்ணத்தினால் ஹிஜ்ரத், ஜிஹாதினால் ஹிஜ்ரத். எதிரி எங்களை எதிர்த்து போராட வந்தால் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படும். ஆகவே இன்னும் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது, அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹா அல்லாஹு அன். இதுக்கு பின்னால் உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலாவினால் தடை செய்யப்பட்டதை திறந்திருப்பவன் இருக்கின்றானே, இவன் தான் உண்மையான முஹாஜர். ஆரம்ப கட்ட பொருளோட உயிரை பாதுகாத்துக் கொண்டு மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு சென்ற ஹிஜ்ரத்து இல்ல. இனி என்ன ஹிஜ்ரத் இருக்கின்றது? உள்ளத்தோட நஃப்ஸோட போராடக்கூடிய அந்த பெரிய போராட்டம் இருக்கின்றது. அல்லாஹுவினால் தடை செய்யப்பட்ட விடயங்களை கைவிட்டு உண்மையான ஒரு உத்தமனாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு முனைவதற்கின்றதே, இதுவும் ஹிஜ்ரத்துடைய ஒரு கட்டம் தான் என்பதை நபி அவர்கள் விளக்குகின்றார்கள். ஆகவே ஹிஜ்ரத் என்றால் வெறுமே தன்னுடைய நாட்டை துறந்து வந்தது மாத்திரமல்ல, வந்த இடத்திலே தன்னுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சூழலை, இஸ்லாமிய ஒரு ஆட்சியை, இஸ்லாமிய ஒரு நாட்டை உருவாக்கி, பலமான ஒரு நாட்டை உருவாக்கி ஏனைய நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பாரிய பொறுப்புடன் தான் அந்த மக்காவாசிகள் நபியுடன் இணைந்து எதுக்கு வருகின்றார்கள்? ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். நபியை பொறுத்தவரையில் நபி அவர்கள் தான் முப்படை தளபதி என்பதை போன்று எல்லா விதத்திலேயும் தலைவராக நபி அவர்கள் இருந்தார்கள். அதில் யாருக்கும் ஆட்சேபனை இருக்கல. நபி அவங்க தான் எல்லா பொறுப்பு, எல்லா விஷயத்துக்கும், ஒரு குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு நபி அவங்க தான் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு நபி மிகப்பெரிய கண்ணியத்துக்குரிய ஒரு அந்தஸ்தில இடத்தில் இருந்தார்கள். ஏன்? வஹியுடன் நபி அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். வஹியோட டீல் பண்றவங்கன்றதுனால அந்த சஹாபாக்களுக்கு இடையில எந்த ஆட்சேபனையும் இருக்கல. நபி அவர்கள் தங்களுடைய தலைவர் என்பதில் இப்ப மதீனாவுக்கு வர்ற நேரத்தில் மதீனாவுல ஒரு பிரச்சனை இருக்குது. மதீனாவுல ஒரு பிரச்சனை இருக்குது என்ன சொன்னால், மதீனாவுல வந்து அந்த மதீனா கம்யூனிட்டி இருந்த முறை இருக்கின்றதே, ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு சாரார் ஏற்கனவே இஸ்லாமிய பிரச்சாரத்தை அறிந்து இஸ்லாத்தில் இணைந்த ஒரு கூட்டம் இருந்தார்கள். அப்ப இவங்க வந்து நபியுடைய பொறுப்பு, நபியுடைய பொறுப்பு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இடையில சில உள்பூசல்கள் இருந்ததா இல்லையா? கோத்திரங்கள், கபீலாக்கள் என்று சொல்லக்கூடிய அவுஸ் ஹசரஜ் கடையில யுத்தங்கள், சண்டைகள் இருந்தது. இப்படியாக சில பிரச்சனைகள் இருந்தது. அடுத்த கட்டத்தினர்கள் யாரே? முஷ்ரிக்கீங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காவிர்கள் இருந்தார்கள். அந்த காவிர்களை பொறுத்தவரையில அவங்களினால பெரிய அளவுல தாக்கங்களை செய்ய முடியாது. அவங்க சிறுபான்மையாக இருந்ததுனால அவங்க மைனாரிட்டி, அதனால பெரிய அளவுல எதையும் அவங்களுக்கு செய்ய முடியல. மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தாங்க யூதர்கள். இந்த யூதர்களை பொறுத்தவரையில மதீனாவுடைய மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மதீனாவுடைய செல்வங்கள், அந்த வளங்கள், பிசினஸ் எல்லாம் அவர்களுடைய கையில தான் இருந்தது. அதிலேயும் விசேஷமாக வட்டி கொடுக்கல் வாங்கல்கள், இப்படியான பெரிய அளவுல வியாபாரங்களை எல்லாம் தன்னகத்திலே கொண்டவர்களாகத்தான் அந்த யூத கம்யூனிட்டி மதீனாவிலே இருந்தது. அவங்களையும் பல கோத்திரத்தினர்கள் இருந்தார்கள். இந்த இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு நிலையில் தான் நபி அவர்கள் வருகின்றார்கள். இப்ப இவங்களோட ஒரு ரீசெட்டில்மெண்ட்டுக்காக வேண்டி இன்னொரு குரூப் நபி அவங்க அழைச்சி வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிக்கல். இப்ப இந்த எல்லாத்துக்கு இடையில நபி அவர்களுடைய டார்கெட் என்ன? இவைகளோட நபி அவர்களுடைய டார்கெட் வந்து அவர்களுடைய மிகப்பெரிய ஏம் எதுவாக இருந்தது? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, அந்த அத்திவாரத்தை வலுவாக மிக பலமாக நிறுவி இந்த பிரச்சார பணியை, இந்த அழைப்பு பணியை உலகம் முழுக்க எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்புடைய நபியவங்க இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய கட்டங்கள் பல கட்டங்களாக மிக அழகாக இங்கே சொல்லப்படுகின்றது. இன்னும் பல நூல்களில் இந்த தலைப்புகளில் பேசப்பட்டிருக்கின்றது. இது ஒரு விரிவான, ஒரு பெரிய தனியான ஆய்வாக இருக்கின்றது. சுருக்கமாக சில விடயங்களை பார்ப்போம் சொல்களே. ஆகவே நபி அவங்க இவங்களோட டீல் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் வேறுபட்ட விதத்தில் இருந்தார்கள். இப்ப இந்த யூதர்களோட பண்ணக்கூடிய டீல் யாரோட பண்ண முடியாது? முஷ்ரிக்கிங்களோட செய்ய முடியாது. அதே போன்று அன்சாரிகளுடைய நிலைமை வேற. மக்காவில் இருந்து வந்தவர்கள், அவர்களுடைய கல்ச்சர், அவர்களுடைய நடை உடை பாவனைகள் வித்தியாசமானது. அவங்க வந்திருக்கிறாங்க எந்த விதமான உயிரை மட்டும் பாதுகாத்துக்கணும் வந்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா எப்படி அவர்கள் அனுப்பப்பட்டாங்க? அவர்கள் உழைத்த அந்த பொருட்களை வைத்து விட்டு செல்லும்படி, பல வருடங்களாக அவர்கள் சிரமப்பட்டு உழைத்த எந்த ஒரு நகை பைசாவையும் அவர்களுக்கே எடுத்து செல்வதற்கு கூட அந்த மக்காவுடைய காவிர்கள், அந்த அநியாயக்காரர்கள் இடமளிக்கவில்லை. அனைத்தையும் துறந்து வந்தவர்கள் தான் யாரே முஹாஜிரீங்கள், அவர்களிடத்தில் இருந்தது உயிரும், அதை விட மேலாக மதித்த மார்க்கமும் கொள்கையும் இருந்தது. இந்த ரெண்டோடு தான் வந்திருக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. ஆகவே இவர்களுக்கு வாழ்வாதாரம், இவர்களுக்கான வதிவிடம், இவர்களுக்கான தொழில் வசதி, இவர்களுக்கான எல்லா விதமான வசதிகளையும் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு யாரை சார்ந்திருந்தது? அல்லாஹுடைய தூதரை சார்ந்திருந்தது. அதற்கு நபி அவர்கள் கையாண்ட முறைகள் இருக்கின்றதே. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு மிகப்பெரிய வளமிக்க நாடுகளினால் கூட, இன்றைக்கு சாதாரணமாக சோர்களே, இன்றே அரபு உலகத்தில் ஏற்படக்கூடிய பீதியான இந்த கட்டத்திலே, இந்த நிலையிலே அகதிகளாக இந்த சிரியாவில் இருந்து இந்த மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பெரிய வளங்கள் நிறைந்த நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. சொல்வதற்கு நாவு கோசுகின்ற சோர்களே, சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய வளங்கள் நிறைந்த இந்த நாடுகள் இருக்க, அவர்களை மனமுவந்து வரவேற்பதற்கான நாடுகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் தான் முன்வருகின்றது. அவர்களை மனமுவந்து வரவேற்று அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான வதிவிடத்தை, அவர்களுக்கான புகலிடத்தை கொடுப்பதற்கு யார் முன்வருகின்றார்கள்? ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே நாளை மறுமை வரைக்கும் படிக்கப்படக்கூடிய குர்ஆனிலே பதித்து விட்டான் அந்த அன்சாரிகளுடைய தியாகத்தை. மனமுவந்து ஏற்றார்கள் சோர்களே. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், பின்னால நாங்கள் சொல்லுவோம், தங்களுடைய சொத்திலே பாதியை கொடுப்பதற்கு முன்வந்தவர்கள் அந்த தியாகிகள், அந்த பெரும் மனம் படைத்தவர்கள், அந்த பெரிய தியாகிகள் அன்சாரிகள். அதனால் தான் அவர்களுக்கு சரித்திரத்திலே அன்சாரிகள் என்று சொல்லப்படுகின்றது. குர்ஆன் அந்த பெயரை சொல்லி கொடுத்திருக்கின்றது. அந்த முஹாஜிர்களை மனமுவந்து ஏற்றார்கள் சோர்களே. இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன் துருக்கிக்கு என்ன சொல்லுகின்றது, எப்படியான ஒப்பரை கொடுத்திருக்கு? நாங்க நினைக்க கூடாதே, இதெல்லாம் பொலிட்டிக் இல்ல, நாங்க நினைக்க கூடாது, இந்த அகதிகளை எல்லாம் சில நாடுகள் பகிர்ந்து இருக்கிறாங்கன்னா சும்மா இல்ல, பல அக்ரிமெண்ட் இருக்குது. டர்க்கி எடுக்கிறதா இருந்தா யூரோப்பியன் யூனியன்ல எப்பயாவது அவங்களுக்கு எப்பயோருந்து ஆசை இருக்குது, யூரோப்பியன் யூனியன்ல அவங்க ஜாயின் ஆகணும், அதுக்குள்ள போறதுக்கான நிறைய ஆஃபர்கள் கொடுத்து தான் என்ன செய்யறாங்க. நாங்க என்ன செய்கின்றோம், அகதிகளை உள்ள எடுக்கிறோம் சொன்னா எங்களுக்கு என்ன இருக்குது, இந்த உத்தரவாதம் தரணும், எங்களுக்கு இத்தனை பில்லியன் எங்களுக்கு பணம் தரணும். அவன் பாக்குறான் இந்த தொல்லையை நாங்க சுமக்கிறத விட பணத்தை கொடுத்து அவங்களை அவங்களோட விஷயத்தை முடிச்சுவோம் சொல்லி யூரோப் என்ன செய்து அதை இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில பங்கிட்டு கொடுத்திருக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாடு பெருமையோட சொல்லணும் சோர்களே, உலகத்துல தம்பட்டம் அடித்துக் கொண்டு இந்த மீடியாவுல இத்தனை ஆயிரம் பேரை நாங்க எடுத்துட்டோம், இத்தனை ஆயிரம் பேர் எடுத்துட்டோம் சொல்றதில்ல, ஒரு சுமாராக ஒரு மில்லியனுக்கு அண்மித்த சிறிய நாட்டு மக்களை இந்த நாடு உள்வாங்கி அவர்களை அகதிகளாக கேம்புகள் எதுவும் இந்த நாட்டில் பார்க்கலாமா? ரெஃப்யூஜி கேம்ப் சவுதியில் எங்கேயாவது இடத்துல இருக்குதா? இல்லை சோர்களே. அவர்களை இந்த நாட்டு பிரஜைகளை போன்று டீல் பண்ணி அவர்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டிஸ், அவர்களுக்கான அதாவது அரசாங்க பாடசாலைகளில் அட்மிஷன் வழங்கி தொழில் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறது. இதை பெருமையாக இந்த இடத்தில் நாங்கள் சொல்லியாக வேண்டும். இதுதான் உண்மையான முன்மாதிரி சோர்களே, இதுதான் உண்மையான முன்மாதிரி. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தான், இதைவிட ஒரு பெரிய தியாகத்தை தான் அந்த முஹாஜிர்கள் செய்தார்கள். ஆகவே நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரிய பொறுப்பிலேதான் மதீனாவுக்குள்ளே நபி அவர்கள் வருகின்றார்கள். ஆகவே இவங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்பட்ட மென்டலிட்டிகளை கொண்டவர்களாக, வித்தியாசப்பட்ட நிலைப்பாடுகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே அந்த மக்காவுலே மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் அவர்கள் அற்புமானவர்களாக, சொற்பமானவர்களாக, பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே நிலைப்பாட்டை, ஒரே கொள்கையை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பல வீடுகளிலே பிரிந்தே அவர்களுக்கான ஒரு சொந்தமான ஒரு நாட்டை அமைத்துக் கொள்ள முடியாதாக இருந்தது. அதனால் தான் மக்காவுடைய காலத்தில் இறங்கிய குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்த்தோம் சொன்னால், அந்த சூராக்களை எடுத்து பார்த்தோம் என்றால் அது எதை வலியுறுத்துகின்றது சொன்னால், கொள்கையிலே உறுதி, நீங்கள் கொண்ட கொள்கைய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி கைவிட்டுவிடக் கூடாது. அதே போன்றே நீங்க பெரும்பான்மை மக்களோடு எப்படி வாழணும், அதைத்தான் நாங்க பிடிக்கிற சோர்களே. பெரும்பான்மை இனத்தோட இந்த சகவாழ்வுக்கான வசதிகளை எப்படி செய்வது? எங்களிடத்திலே ஆட்பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, ஆயுத பயிற்சி இல்லை எங்களிடத்திலே, அதே போன்றே அரசியல் வளங்கள் எங்களிடத்திலே இல்லை, அதற்கான பலங்கள் இல்லை. இந்த நேரத்திலே நாங்கள் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், எங்களுடைய நிலைப்பாடுகள், நாங்கள் வாழக்கூடிய முறை, லைஃப் ஸ்டைல், இது ஒரு வித்தியாசமானதாக இருக்கு. மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கென ஒரு ஆட்சி, எங்களுக்கென ஒரு தாய்நாடு, எங்களுக்கென ஒரு தலைவர்,
வந்த நேரத்திலே எங்களுடைய நிலைப்பாடு மாறலாம். இதுல பிரச்சனை கிடையாது, இதுல தப்பு கிடையாது. இது மதீனாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆகவே மக்காவுடைய வாழ்க்கையில அந்த காலகட்டங்களில் இறங்கிய வசனங்கள் எல்லாம் கூட்டாக செய்யக்கூடிய எதையும் அல்லாஹு தால இறக்கல. கூட்டு தொழுகை மக்காவில் இருக்கவே இல்லை. கூட்டாக போய் ஹஜ் செய்வது இருக்கல, கூட்டாக சேர்ந்து நோம்பிடிப்பது இருக்கல, ஜக்காத்து இருக்கல, இந்த கடமைகள் எதுவுமே இருக்கல. மொத்தத்தில் ஹராம் ஹலால் இருக்கல. வட்டி அனுமதிக்கப்பட்டிருந்தது, மதுபானம் அனுமதிக்கப்பட்டிருந்தது, இப்படியாக சூதாட்டம், இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்படல. ஏன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது, அதை விட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. கொள்கையில உறுதியேன் ஷிர்கில இருந்து வந்த சமுதாயத்தை கொள்கை உறுதி ஏகத்துவத்தில ஈமானிலே பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இறங்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் சூராக்கள் எல்லாம் இதையொட்டியதாக இருந்தது, கொள்கையை உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்தது. அவர்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். முன்னைய சமுதாயங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிலே அவர்கள் எப்படி அதாவது உறுதியாக இருந்து வெற்றி கொண்டார்கள், அதே போன்று ஒரு தனிநபருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி பணிவு சகிப்புத்தன்மை, பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி நாங்க விட்டு கொடுத்து போறது. சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இனியே எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது, நாங்க அடிக்கவா பிடிக்கவா. இல்லை, உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திலே சில மக்கள் அப்படியே மார்க்கத்தை ஏற்றதற்காக வேண்டி இரும்பு சீப்புகளினால் வாரப்பட்டார்கள், உச்சந்தலையிலே வாளை வைத்து இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். வலா கிண்ணக்கும் தஸ்தாஜிலு, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க, அல்லாஹுடைய கட்டளை ஜிஹாதுக்கான கட்டளை வரவில்லை, ஏன் அந்த நிலைமை இல்லை. ஆகவே இவைகள் தான் நாங்கள் இந்த சீராவுல இருந்து படிக்க வேண்டும். சொல்களே, வெறுமை இதை வாசித்துக் கொண்டு போவதாக இருந்தால் இரண்டு மூன்று நாட்களிலே படித்து முடிக்கலாம். இல்லை, இதில் இருந்து பெறக்கூடிய படிப்பினை மக்காவுடைய காலத்தில் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த தோழர்களுக்கு எப்படி நபி அவர்களுடைய வழிகாட்டல் அமையப்பட்டிருந்தது, குர்ஆன் எப்படி வழிகாட்டி கொண்டிருந்தது, தனிநபர் அவனை எப்படி ஒரு உத்தமனாக மாற்றுவது, ஒரு தனிநபர் எப்படி ஒரு உயர்ந்த மேம்பட்ட ஒரு மனிதனாக மாறுவது, அவனை எப்படி ஒரு ஆன்மீக துறையிலே அவனை சிறந்த ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்வது, இவைகள் தான் குர்ஆனிய போதனையாக இருந்தது மக்காவிலே. மதீனாவில் அதுக்கு நேர்மாற்றம். மதீனாவில் கொள்கை உறுதியுடன் மக்கள் இருக்கின்றார்கள். இப்ப அவர்களுக்கு என்ன செய்யறது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஜிஹாது வேற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து, அதே போன்று ஹராம் ஹலால், வாழ்வியல், அரசியல், தலைமைத்துவம், இதுக்கு கட்டுப்பாடு, இந்த விஷயங்கள், இந்த சப்ஜெக்டுகள் தான் மதீனாவுடைய காலத்திலே வந்த குர்ஆன் வசனங்கள்லையும் சூராக்கள்லையும் இடம்பெற்றிருந்தது. இதை அருமையாக பார்க்கலாம். ஆகவே இந்த அடையாளங்களை வைத்து மக்கி சூராக்களையும் மதனி சூராக்களையும் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக கியாமத்தை பத்தி, மறுமையை பத்தி வந்த வசனங்கள் எல்லாம் இடம்பெறக்கூடிய சூராக்கள் பெரும்பாலும் எங்க வந்திருக்கும், மக்காவுடைய காலத்தில். மதீனாவுல வர தேவையில்லை, அப்படியான சூராக்கள் இறங்குவதற்கான தேவை இருக்கல்ல. ஆனால் ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட, வட்டி தடை செய்யப்பட்டது, மதுபானம் சூதாட்டம் தடை செய்யப்பட்ட வசனங்கள் எங்க வந்தது, மதீனாவுடைய காலத்திலே. ஹஜ் சம்பந்தமான வசனம், ஜக்காத்து நோன்பு சம்பந்தமான வசனம் எங்கே வந்தது, மதீனாவுடைய காலத்திலே தான் இறங்கப்பட்டது. ஆகவே இப்படியான ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். யாரு, அந்த மதீனாவுடைய அந்த மக்களுடைய நிலைமை அப்படி இருந்தது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை அழைத்து வந்த நேரத்திலே இப்படியான ஒரு பாரிய பொறுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த மக்களை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று, ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும், அல்லாஹு தஆலா தான் எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்திலே அவர்களில் இருந்து ஒரு நபியை அவர்களுக்கு அனுப்புகின்றான். அந்த நபியுடைய பொறுப்பு என்ன, மூன்று விடயங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யத்லு அலைஹிம் ஆயாதி, அவர்களின் மீது அல்லாஹுடைய இறைமறையின் வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள். அதே போன்று அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். இதுதான் அவர்களை ஆன்மீக துறையிலே சிறந்தவர்களாக நல்லவர்களாக மாற்றுவது தர்பியா. அந்த தர்பியாவுடைய காரியத்தை செய்தார்கள். வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு போதித்தார்கள். அப்ப வெறுமே ஒரு மனிதன் தாலீம் என்று சொல்றது இருக்குதே, அதனாலதான் இங்க ஒரு காலத்தில் இருந்தது உசாரத்து தர்பியா தாலீம். தாலீம் சொன்னா என்ன, எடுக்கேஷன். தர்பியான்னு சொன்னா அதை விட ஒரு கட்டம் உயர்ந்தது. இன்றைக்கு வெறுமே படிப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நபி அவர்களுடைய படிப்போட சேர்ந்து இன்னொரு பெரிய ஒரு பகுதி இருந்தது, 50% படிப்புன்னு சொன்னா அடுத்த 50% அவர்களை பண்படுத்துவது. இன்றைக்கு படிப்புல உச்சகட்டத்துக்கு போறான், படிப்புல டாப் லெவல் இருக்கிறான், ஒரு மனிதனை அணுகி பேசக்கூடிய மறதறியாது. சாய் தந்தையர்களோட எப்படி பேசுறன்றதை படிச்சு கொடுக்கல. ப்ரொஃபஸரா இருக்கிறார், இன்ஜினியரா இருக்கிறார், வைத்தியரா இருக்கிறார், எத்தனை பேரை வச்சு பெரிய லெக்சர் நடத்துறவா இருக்கிறார். ஆனா ஒரு மூத்த மனிதனோட எப்படி உறவாடுவது என்பது சொல்லி கொடுக்கப்படவில்லை. குடும்ப வாழ்க்கையில ஃபெயில், கணவன் மனைவி இந்த லைஃப்ல தந்தை மகனுடைய வாழ்க்கை அப்படியே ஃபெயிலியர்,
ரெண்டு ரெண்டு துருவத்தில் இருக்கிறாங்க.
எது கொடுக்கப்படல? வெறுமே தாலீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நபியுடைய பொறுப்பு எதுவாக இருந்தது? யத்லு அலைஹிம் ஆயாதி, அல்லாஹ்வுடைய இறைமறையின் வசனங்கள், வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பது. வயுஸக்கீஹிம், அந்த வசனங்களுக்கு ஒப்ப அவர்களை அப்படியே பரிசுத்தப்படுத்தி. வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும், வேதமும் ஞானம்னா குர்ஆன் சுன்னாவும், இந்த இரண்டுடைய அறிவையும் அவர்களுக்கு கொடுத்து புகட்டி அவர்களை சிறந்த நன்மக்களாக மாற்றக்கூடிய அந்த பொறுப்புல இருந்தார்கள். அந்த மக்களும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்று சொன்னால், இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பேர் நாமம் அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால், வஜலத் குலூபுஹும், அவர்களுடைய நெஞ்சுகள் உள்ளங்கள் நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய இறைமறையின் வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால், அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இவைகளை எல்லாம் கடந்தே அவர்களுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வை அவர்கள் சார்ந்திருப்பார்கள், தவக்குலுடன் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை நபி அவர்கள் ஆரம்ப கட்டமாக மதீனாவுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார்கள். இதை தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான நடவடிக்கைகளை நபி அவர்கள் மேற்கொண்டார்கள். அடுத்த சந்திப்பிலே, அடுத்த அமர்வுலே இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.